டாக்டரா இருந்தீங்க, அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க, திடீர்னு பார்த்தா தெலுங்கானால கவர்னரா இருக்கீங்க, இப்போ புதுச்சேரிக்கு வந்திருக்கீங்க. எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்?
டாக்டரா இருக்கும்போது ஒரு முழுமையா ஒரு மருத்துவராக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அதனால நான் வந்து குழந்தைகள் மகப்பேறு மருத்துவர், அதுல மட்டும் இல்லாம குழந்தைகளை பிறக்க வைக்கின்ற அந்த டெலிவரி மாத்திரம் இல்லாம வெளிநாடுக்கு போய், கனடா நாட்டிற்கு போய் குழந்தைகள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் பொழுது என்ன குறைபாடுகள் இருக்கிறதோ அதை சரி செய்யக்கூடிய ஃபீட்டல் தெரப்பி அப்படின்ற ஒரு மருத்துவம். ஏன் அந்த மருத்துவத்தை நான் தேர்ந்தெடுத்தேன்னா, எனக்கு எப்போவுமே மாற்றுத்திறனாளிகளை பார்க்கும்போது மிக்க கவலையாக இருக்கும். ஏன்னா அவர்கள் வந்து சரி செய்யக்கூடிய சில குறைபாடுகள் என்று இருக்கிறது. இது அம்மா வயிற்றில் குழந்தை இருக்கும்போதே அதை ஸ்கேன் பண்ணால் நமக்கு வந்து என்ன குறைபாடு என்று தெரியும். அது ஒரு வகை ஸ்கேன் மட்டும். இன்னொன்று ஃபீட்டல் தெரப்பி அப்படின்றது சில சின்ன சின்ன குறைபாடுகளை நம்ம வயிற்றில், அம்மா வயிற்றில் இருக்கும்போதே, குழந்தைங்க வயிற்றில் இருக்கும்போதே நம்ம வந்து சரி செய்ய முடியும். அதுதான் ஃபீட்டல் தெரப்பி அப்படின்னு. அந்த சிறப்பு மருத்துவத்தை, உயர் மருத்துவத்தை கனடா நாட்டில் சென்று படித்து வந்து ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரியில் அந்த துறையில் பேராசிரியராக இருந்தேன். அது ஒரு மகிழ்வான தருணம் தான். ஆனால் எப்படி குழந்தைகளின் குறைபாடுகளை சரி செய்வதற்கு ஒரு மருத்துவராக ஆனோமோ, சமுதாயத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்வதற்கு ஒரு சமூக மருத்துவராக, அரசியல்வாதியாக ஆக வேண்டும் என்று எனக்கு மிகுந்த ஆசை. அதனால அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்.
தெலுங்கானா ஆளுநர் பதவி எப்போ வந்து உங்களுக்கு தகவல் வந்தது, தெரிஞ்சதுமே நீங்கள் எப்படி குஷி ஆனீங்க?
தகவல் வந்து எனக்கு, நான் செப்டம்பர் 1ஆம் தேதி தான் எனக்கு தகவல் கிடைத்தது. செப்டம்பர் 8ஆம் தேதி நாங்கள் பதவி ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இதுவாகணும், அதுவாகணும், எதுவாகணும் அப்படின்லாம் நிறைய யோசனை பண்ணியிருக்கோம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வரணும் அப்படின்ட்டு சட்டமன்றத்தில் போட்டி போட்டிருக்கேன். பாராளுமன்ற உறுப்பினராக வரணும்னு பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டிருக்கேன். ஆனால் ஒரு நாள் கூட நான் வந்து கவர்னர் ஆகணும் அப்படின்னு நான் நினைத்ததில்லை. ஏன்னா கவர்னர் என்பது ரொம்ப அனுபவசாலியாக ஆகி கொஞ்சம் வயது முதிர்ந்ததற்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி அப்படின்னு எல்லாரையும் மாதிரி எனக்கும் ஒரு பொதுவாக ஒரு எண்ணம். பதவி என்று எனக்கு அறிவித்த உடனேயே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். முதல் முதலில் நமது பணியை அங்கீகரித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுக்கிறார்கள் என்று விளையாட்டாக சொல்கிறது உண்டு. 530 பேரில் ஒருத்தராக வரணும்னு நினச்சி பார்லிமெண்ட்டில் போட்டி போட்டோம். ஒரு 230 பேரில் ஒருத்தராக வரணும்னு சட்டமன்றத்தில் போட்டி போட்டோம். ஒரு 29 பேரில் இதுக்கு ஒருத்தராக இருக்க வேண்டும்ன்ற ஒரு நிலையை ஆண்டவரும் ஆண்டு கொண்டு இருப்பவரும் நமக்கு கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும்பொழுது, இவ்வளோ பெரிய பதவிக்கு நம்மை நினைத்திருக்கிறார்களே என்ற நினைப்பே எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. அந்த ஒரு நினைப்பு வந்தவுடனேயே இதை வெற்றிகரமாக நாம் ஆக்க வேண்டுமே அப்படின்ற ஒரு நினைப்பு அடுத்த நொடியே எனக்கு வந்தது. அதனால் முதல் நாளிலிருந்தே திட்டமிட்டு ஆளுநர் ஆன உடனே, எல்லாரும் சொல்லுவாங்க ஆளுநர்னா ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு பதவி அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு எண்ணம் இருக்கிறது. இல்லை, இந்த ஆளுநர் பதவியை ஓய்வறியாத பதவியாக மாற்ற வேண்டும் என்று முதல் நாளிலிருந்து, அது வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுவதாக இருக்கட்டும், மருத்துவர்களுக்கு உதவுவதாக இருக்கட்டும், கரோனா நேரத்தில் மருத்துவமனைக்கு போனதாக இருக்கட்டும், பழங்குடி மக்களுக்காக போனதாக இருக்கட்டும், பெண்கள் மீது தனி கவனம் செலுத்தியதாக இருக்கட்டும், ஆக ஏறக்குறைய 1 வருடம் இந்த துறையில் ஒரு கவர்னரால் கவனம் செலுத்த முடியுமா என்று எல்லோரும் சிந்திக்கும் அளவிற்கு அதில் கவனம் செலுத்தினதுனால தான் தெலுங்கானாவே நாக்கா.
தெலுங்கு வந்து எப்படி கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு அது ஈஸியாக இருந்ததா? ஃபஸ்ட்டு
நிச்சயமாக, ஏன்னா மொழி என்பது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் அவர்களுக்கு புரியாத மொழியில் பேசும்பொழுது அவர்களின் அறிவுக்குத்தான் நீங்கள் எட்டுகிறீர்கள், அவர்களுக்கு புரிந்த மொழியில் நீங்கள் பேசும்பொழுது அவர்கள் உள்ளத்தில் நீங்கள் எட்டுகிறீர்கள் அப்படின்னு சொல்வதுண்டு. அதனால் நான், அதுவும் பழங்குடி மக்கள் கிராம மக்கள்கிட்ட போகும்போது ஆங்கிலத்தில் பேசும்போது ஒரு இணக்கம் வராதது போல் எனக்கு தோணியது. அதனால் அவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு அவர்களிடம் பேசும் பொழுது தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை அவர்கள் மனதில் போட முடியும் என்று நினைத்து உடனே தெலுங்கு கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். இப்பொழுது சாதாரணமாக நடைமுறையில் பேசக்கூடிய தெலுங்கில் நான் பேசுவேன். இன்னும் சொற்பொழிவாற்றக்கூடிய தெலுங்கில் பேச வேண்டும் என்ற ஆசை, அதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன்.
ஒரு கவிதை சொல்றீங்களா?
திமிங்கலங்கள் இல்லாத கடலில் எனக்கு நீந்த பிடிக்காது, அது அப்படின்னு ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெண்கள்னா என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாம் அமைதியாக இருக்கணும், நாம் நீந்தி கொண்டே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இந்த கடலில் திமிங்கலமும் இருக்கும், அலை இருக்கும், பாறைகள் இருக்கும், அதுலேயும் நம்ம நீந்தி போகிறது மட்டும்தான் நம்மளோட ஒரு சாதனையாக இருக்க முடியும். அது மாதிரி பெண் நான் தலைக்கு ஒரு கிரீடம் தான் எதற்கு, தலையே கிரீடம் தான் எனக்கு. ஒவ்வொரு பெண்ணும் அப்படி நினைத்து கொள்ள வேண்டும். சரி, ஒரு ஒரு சாதாரண மனிதர் ஒரு எழுதின கவிதை, இந்த பெண்கள் தினத்தை கொண்டாட போகிறீர்களா என்று கேட்கும்போது அந்த பெண் கவிஞர் சொல்றாரு, கொண்டாட போவதில்லை, ஏன்னா பெண்கள் இப்பொழுதுதான் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், எரிந்து சாகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, விளக்கில் அணைந்த பின்பும் கருகி கொண்டிருக்கும் விளக்கின் திரிபோல் நெஞ்சில் எரிந்து கொண்டிருக்கிறது வேதனை நெருப்பு. விதியினால் எரிகிறாய், மதியினால் எரிகிறாய், அடுப்பில் வைத்த சோறு பொங்குகிறது, நீ பொங்குவது எப்போது? காய்ச்சிய பாலில் ஊற்றிய ஒரு சொட்டு மோர் தயிராக மாறுகிறது, நீ மாறுவது எப்போது? தாயாய் தங்கையாய் அடையாளப்படுத்தப்பட்டவளே, நீ மனுஷியாவது எப்போது? அப்பொழுது உன்னை கொண்டாடுகிறேன் அப்போது அப்படின்னு ஒரு பெண் கவிஞர் பாடிய பாட்டு.
நீங்க புக்ஸ் படிப்பீங்களா? கடைசியா என்ன புக்கு படிச்சீங்க?
நிறைய புத்தகங்கள் படிப்பேன், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். புத்தகங்கள் தான் என்னை புதுப்பித்து கொண்டிருக்கிறது. நானே ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வைத்திருக்கிறேன். அதுவும் விமான நிலையங்களுக்கு போகும் பொழுதெல்லாம் கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அங்கே உள்ள விமான நிலைய புத்தக நிலையத்திற்கு போய் புத்தகம் வாங்கும் பழக்கம் உண்டு. சமீபத்தில் நான் படித்து கொண்டிருப்பது ராமானுஜர் பற்றிய புத்தகம், சகோதரர் ஆரா எழுதிய ராமானுஜரை பற்றிய எனக்கு புத்தகம். எனக்கு ஆன்மீக விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும், அதுவும் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ரொம்ப பிடிக்கும். அந்த ஆழ்வார்கள் எப்படி இறைவன் அவருக்கு ஆட்கொண்டார்கள் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ அந்த புத்தகம் படித்து கொண்டு இருக்கிறேன்.
இப்போ நான் சில வார்த்தைகள் சொல்லுவேன், அதில் வந்து உங்களுக்கு நினைவு கூறும் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கோங்க. முதல் வார்த்தை வந்து செத்தஸ்கோப்.
இப்பொழுது நான் மறந்திருப்பது, ஒரு காலத்தில் விரும்பியது இன்று மறந்தே இருப்பது. ஸ்டெதஸ்கோப் என்பது மக்களின் இதய துடிப்பை, நோயாளிகளின் இதய துடிப்பை பார்த்து கொள்வதற்காக. இன்று மக்களின் இதய துடிப்பையும் நாடி துடிப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் நேரடியாக. அதனால் ஸ்டெதஸ்கோப் இப்பொழுது தேவையில்லாமல் இருக்கிறது.
சமையலறை.
அரசியல் மேடை தெரிந்த அளவிற்கு எனக்கு சமையல் மேடை தெரியாது. சமையல் அறை என்பது சற்று தூரத்திலேயே தான் எனக்கு இருந்திருக்கிறது. அது பெண்ணாக இருந்தால் சமையல் அறையை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் என்பது எல்லோரின் கருத்து. சிறு வயதிலிருந்தே சமையல் அறைக்கும் எனக்கும் வெகு தூரம்.
அடுத்த வார்த்தை வந்து ஃபெமினிசம்.
உண்மையாக பெண்ணியல்வாதி என்பது என்பவர்கள் குடும்பத்திலிருந்து ஒரு பெண் எப்படி மேலெழுந்து வந்து பாதுகாப்பாக சமுதாயத்தில் வெற்றிகரமாக பணியாற்ற முடியும் என்று உண்மையிலேயே பெண்களுக்கு அடித்தளம் போடுபவர்கள் தான் பெண்ணியல்வாதிகள். ஆனால் சில பெண்ணியல்வாதிகள், நீ கட்டுப்பாடெல்லாம் இருக்க வேண்டியதில்லை, நீ அப்படி போகலாம் இப்படி போகலாம் இப்படி பேசுவது தான் பெண்ணியல்வாதிகள் நினைத்து கொண்டிருக்கும். அது தவறு என்பது எனது தாழ்மையான கருத்து. இதில் என் மேலே விமர்சனங்கள் வரலாம், ஆனால் என்னுடைய தாழ்மையான கருத்து, வாழ்வியலோடு இணைந்து பெண்கள் பயணித்து அதன் மூலம் அவர்கள் முன்னேற வேண்டும் என்பது எனது கருத்து. கட்டுப்பட்டியாக வாழ வேண்டும் என்றில்லை, ஆனால் கட்டுப்பாடு இல்லாமலும் வாழ்ந்து விடக்கூடாது என்பது எனது கருத்து.
உங்களுடைய லவ் பத்தி சொல்லுங்க.
எனக்கு தமிழிசை சவுந்தரராஜன். சவுந்தரராஜன் இல்லாமல் தமிழிசை இல்லை, அப்படிதான் ஒரு கணக்கு. படிக்கும் போதே திருமணம் ஆனதுனால அவங்க முழுமையாக எனக்கு ஒரு ஆசிரியராக மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு தகப்பனார் மாதிரியே இருந்து என்னை வளர்த்தவர்கள் என்று நான் என்னால் சொல்ல முடியும். இன்று நான் இருக்கிறேன், இந்த நிலையில் இருக்கிறேன் என்றால் அதற்கு முழு முதல் காரணம் சவுந்தரராஜன் அவர்கள் தான். அப்பா படிக்கிற வரைக்கும், படிக்க வைத்ததற்கு பின்பு இந்த ஆளுநர் வரைக்கும் என்னை உருவாக்கியது சவுந்தரராஜன் அவர்கள் தான். ஒவ்வொரு முறையும் எனது திறமைகளை கண்டெடுத்து அதில் நிறை குறைகள், நிறைய மட்டும் சொல்ல மாட்டாங்க, குறையும் சொல்லுவாங்க.
அவருடைய பலம் பலவீனம் அப்படின்னு எதை நினைக்கிறீங்க?
பலம் நினைக்கும் பொழுது பலவீனத்தை நினைக்கக்கூடாதுன்றது எனது எண்ணம். நான் எனக்கு எல்லாமே பலமாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பலவீனம், பலம் என்பது எனது வந்து ஆளுமை, பேச்சாற்றல், எழுத்தாற்றல், மக்களுக்கு செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு எப்பொழுதுமே ஒரு உந்துதல், செய்ய முடியும் என்ற ஒரு தன்னம்பிக்கை, தோல்விகளை கண்டு துவளாமல் இருப்பது தான் என்னோட மிகப்பெரிய பலம் என்று நான் நினைக்கிறேன். விமர்சனங்களை தூக்கி எறிவதும் எனது மிகப்பெரிய பலம். வாழ்க்கை வாழ்வதற்கே சுதந்திரமாக வாழுங்கள், சுகாதாரமாகவும் வாழுங்கள். அனைவரும் உடல்நலத்தை பேணி காத்து கொள்ளுங்கள். உடல்நலத்தையும் பாருங்கள், மனநலத்தையும் பாருங்கள், குடும்ப நலத்தையும் பாருங்கள், நாட்டு நலத்தையும் பாருங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே, பெண்ணாக பிறந்திருக்கிறோம், மகிழ்ச்சியாக வாழ்வோம், வெற்றிகரமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.